தான் அதுக்காக சொல்கிறேன். பிஸ்மில்லாஹி ரஹ்மான் ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாம் சொல்லுங்கள் எல்லாரும். நான் சொல்கிறது சுன்னத்து, நீங்கள் சொல்கிறது வாஜிபு, அதுக்காண்டி சொல்கிறேன். சங்கைக்குரிய பெருமக்களே, இன்று ஓதப்பட்ட சூரத்து சாதில் சையிதுனா தாவூத் அலைஹிஸ்ஸலாம், சையிதுனா சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தொடர்பான செய்திகளை அல்லாஹு தஆலா சொல்லி காண்பிக்கிறான். நபிமார்களில் அரசராகவும் இருந்து நபியாகவும் இருந்தவர்கள் இந்த ரெண்டு பேர். பேரரசராக இருந்தார்கள், அதே நேரத்தில் நபிமார்களாகவும் இருந்தார்கள். அதுவரை நுபுவத் என்பதுதான் தொடர்ந்தது. ஆனால் அந்த நுபுவத்தோடு இப்படிப்பட்ட ஒரு ஆட்சியினுடைய நிலைப்பாடும் ஏற்பட்டது அப்படின்னு ஆட்சியினுடைய நிலைப்பாடும் ஏற்பட்டது என்று சொன்னால் இந்த ரெண்டு பெருமக்களுக்கு ஏற்பட்டதாக வரலாற்றிலே சொல்வார். அல்லாஹு தஆலா சையிதுனா தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பற்றி சொல்லும் பொழுது அருள் வசனத்திலே சொல்லி காண்பிக்கிறான், தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வஷததுனா முல்கஹு, அவருடைய ஆட்சியை நாம் வலிமை கொடுத்து கொடுத்தோம். வஆதைனாஹுல் ஹிக்மத வஃஸ்ஸலல் கிதாப், ஹிக்மத்தை நுட்பத்தை கொடுத்தோம். வஃஸ்ஸலல் கிதாப், சத்தியத்தையும் அசத்தியத்தையும் பிரித்து காட்டக்கூடிய அளவிற்குண்டான பேச்சு அப்படிங்கிறது நேரடியான அர்த்தம். ஆனால் நீதியான தீர்ப்பு சொல்லக்கூடிய ஆற்றலையும் கொடுத்தோம்னு சொல்றோம். உலகத்துல வந்து நீதியான தீர்ப்பு அப்படிங்கிறது ஒரு சாதாரணமான விஷயம் அல்ல. ஒரு தனி மனிதனுடைய வாழ்க்கையில, குடும்பத்துல, ஊர்ல, வட்டாரத்துல, ஒரு ஊர்ல, உலக அளவுல நீதி என்பது மாத்திரம் நிலைப்படுத்தப்பட்டது என்று சொன்னால் இந்த உலகம் எல்லா நிலையிலும் சிறந்துவிடும். இஸ்லாத்தை பொறுத்தவரையிலே நீதிக்கு எவ்வளவு முக்கியத்துவம் சொன்னா, ஒவ்வொரு ஜும்ஆவுடைய ஹுத்பாவிலும் இன்னல்லாஹ யஅமுரு பில் அதலி வல் இஹ்சான் வயிதாஇதில் குர்பா வயன்ஹானில் ஃபஹ்ஷாயி வல் முன்கரி வல் பகி யஇதுக்கும் லஅல்லக்கும் தஜக்கரூன் சொல்றாங்க இல்லையா, ஒவ்வொரு ஜும்ஆவிலும் சொல்லப்படும். இன்னல்லாஹ யஅமுரு பில் அதலி வல் இஹ்சான், மக்களே அல்லாஹ் உங்களுக்கு ஏவுகிறான் நீதத்தை கொண்டும் உபகாரத்தை கொண்டும். இது அல்லாஹ்வுடைய வசனமே பெருமக்களே. அதனால நீதி என்பது மிக முக்கியமானது. எந்த காரியத்திலும் நீதி இருந்த சொன்னால் காரியம் சிறக்கும். தனி மனிதனுடைய வாழ்க்கையோ குடும்ப வாழ்க்கையோ அந்த நேரத்தில் நீதத்தை சொன்னா ஒரு மாதிரியா இருக்கிற மாதிரி தெரியும், ஆனா நீதம் தான் வெற்றி பெறும். அந்த நீதத்தை உலகத்தில் நடைமுறைப்படுத்துவதற்கு அல்லாஹ் சொன்னா ஹிக்மத்து தேவை. சும்மா நீதி தானே குருட்டா போக்கில போட்டு உடைக்க கூடாது, அது ஒரு பக்குவம் வேணும், அதை சொல்ற ஒரு முறை வேணும், ஒரு அணுகுமுறை வேணும். உதாரணமாக எனக்கு என்னுடைய அனுபவத்தில் தெரிஞ்ச ஒரு விஷயம் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லப்பட்டிருக்கலாம். தஞ்சை மாவட்டத்தில் அங்கே நிறைய குளங்கள் இருக்குது, பள்ளிவாசலை ஒட்டி நிறைய குளங்கள் இருக்கும் அந்த ஊரில். அந்த பகுதியினுடைய ஒரு ஊர், அந்த ஊரில் நான் கூட ஓதர காலத்தில் ஒரு வருஷம் இமாமத் செய்திருக்கிறேன். அந்த ஊரில் ஒரு சட்டம் போட்டாங்க அப்படின்னா, சுபுவுக்கு முன்னால் வாங்க சொல்கிறதுக்கு முன்னால் பெண்கள் மட்டும்தான் அந்த குளத்தை குடிக்க முடியும், யாரும் வேறு யாரும் குடிக்க முடியாது. முஸ்லீம்கள் மாத்திரம் வாழக்கூடிய ஒரு ஊர். சுபு வாங்க சொல்றதுக்கு முன்னால யாரும் பெண்கள் குளிக்கிறாங்க குளிச்சுக்கலாம், வாங்க சொல்லியாச்சு அப்படின்னு சொன்னா அதுக்கு பிறகு பெண்கள் குளிக்க கூடாது, ஆண்கள் வந்துருவாங்க. யாராவது வாங்க சொல்றதுக்கு முன்னால ஒரு ஆம்பளை போய் குளிச்சாருன்னா ஃபைன் போடணும் அப்படின்னு ஊர் தீர்மானம் போட்டாச்சு. இப்ப தலைவர் கூட எல்லாம் தீர்மானம் போட்டாச்சா ஊர்ல. அந்த தலைவர் என்ன செய்தாருன்னா ஹிக்மத்தை பயன்படுத்தினார். ஹிக்மத்தை பயன்படுத்தி ஒரு தடவை பெண்கள் குளிச்சுக்கிட்டு இருக்கிற நேரத்துல அவ மௌன போய் குளிக்க சொல்லிட்டார். மௌனுக்கு விஷயத்துக்கு இந்த வாடுன்னு சொன்னா மத்த விஷயத்துல எப்படி இருப்பாங்க. அதனால அந்த விஷயத்தை நடைமுறைப்படுத்துவதற்காக வேண்டி அவர் அழுத்தம் கொடுத்தார். அப்ப ஹிக்மத்தோடு அந்த காரியத்தை செய்தார். சும்மா நீதத்தான் நீதமாகத்தான் செய்தார், ஆனால் அதை ஹிக்மத்தோடு செய்ய. இமாமுல்லாதம் அபு ஹனிஃபா ரஹ்மத்துல்லாருடைய வாழ்க்கையில ஒரு சம்பவம் நடந்துச்சு. ஒரு வீட்டில் ஒரு திருடன் வந்துட்டான். திருடன் வந்து எல்லாத்தையும் திருடி, விலை உயர்ந்த அவ்வளவு பொருட்களையும் திருடி, அந்த வீட்டில் உள்ள கணவன் மனைவி பிள்ளைகள்லாம் இருக்கிறாங்க, இவங்க நினைச்சுதான் எல்லாத்தையும் கொலை செய்யவும் முயற்சி பண்ணான். அப்போ அவர் சொன்னார், எப்போ நீ என்னத்தை வேணாலும் எடுத்துட்டு போ, உயிரை விட்டுருப்பா, எங்களை ஒன்றும் செய்திடாது அப்படின்னு சொன்னார். பார்த்தா நல்ல மனுஷன் மாதிரி தெரியா, ஆனால் நான் நாளைக்கு நீங்கள் எதாவது எங்களை மாட்டி விட்டுறக்கூடாது, அதனால நாங்கள் விடமாட்டேன்னு சொன்னார். மாட்டி விட மாட்டேன், உனக்கு எப்படி நம்பிக்கை வர்ற மாதிரி என்ன செய்யணுமோ அதை நான் செய்தர்றேன். என்ன செய்யு கேட்டான். இப்ப அவர் சொன்னாரு, ஒரு குரான் எடுத்துட்டு வா. அவருடைய அவருக்கு தெரிஞ்சது சரியோ தப்போ அவர் செய்தார். ஒரு குரான் எடுத்துட்டு வந்தார். குரான் எடுத்துட்டு வந்து, அல்லாஹு மீது சத்தியமா, இந்த குரான் மீது சத்தியமா, நீ தான் திருடன், யார்ட்டையும் நான் காட்டி கொடுக்க மாட்டேன். நீ தான் திருடன், நான் யார்ட்டையும் செய்ய மாட்டேன். இவன் திருடுனா அப்படின்னு நான் சொல்லவே மாட்டேன். அப்படி நான் யார்ட்டையாவது சொன்னா என் மனைவி தலாக்குன்ட்டார். அப்படி நான் யார்ட்டையாவது நீ தான் திருடன் அப்படின்னு நான் சொன்னா என் மனைவி தலாக்குன்ட்டார். சரி, இவ்வளவு நல்ல மனுஷனா இருக்கிறாருன்னு விட்டுட்டு போயிட்டான். சரி, இப்படிலாம் சொல்றாருன்னு சொல்லி சரி அவுத்து விட்டுட்டு எல்லாத்தையும் திருடி கொண்டு போயிட்டான். அவன் எங்கேயாவது போயிருந்தா பிரச்சனை இல்லை. அடுத்த நாள் காலையில் என்ன செய்தான்னா, சந்தையில ஓட்டு விற்கிறான். இவரும் தெருல நடமாடிக்கிட்டு இருக்கிறாரு, அந்த இடத்துல ஓட்டு வித்துக்கிட்டு இருக்கான். தாங்க முடியுமா? இவரால தாங்க முடியல. இமாமுல் ஆலம்கிட்ட போனாங்க. போய் சொன்னாங்க, இப்படி மாதிரி எங்க வீட்டில் ஒரு திருட வந்து எல்லாத்தையும் திருடினான், என்ன கொலை முயற்சி பண்ணா. நான் சொன்னேன், எப்ப கொலை செய்யாது, நீ தான் திருடன், நான் யார்ட்டையும் சொல்ல மாட்டேன். அல்லாஹ் மீ சத்தியமா சொல்ல மாட்டேன், குரான் மீ சத்தியமா நான் சொல்ல மாட்டேன். அப்படி யார்ட்டையாவது நான் சொன்னா என் மனைவி தலாக்குன்னு சொல்லிட்டேன். நான் அந்த சட்டத்தை மீறவும் விரும்பல. ஒரு நிர்பந்தத்துக்கு காணி சொன்னா அப்படி சொன்னா இப்படி, சட்டத்தை மீறவும் நான் விரும்பல. இப்ப என்ன செய்யறது? அவன் எங்கேயாவது கங்கானாம போயிருந்தா பிரச்சனை இல்லை. என்ன பூரா ஒண்ணுமில்லாம ஆக்கி விட்டுட்டு எல்லா பொருளையும் இங்க போட்டு வித்துக்கிட்டு இருக்கிறான் என் கண் முன்னால. என்னால தாங்க முடியலன்னு சொன்னாங்க. இமாமுல் ஆலம் அபு ஹனிஃபா ரஹ்மத்துல்லாஹி சொன்னாங்க, அப்படியா, இந்த ஊர்ல உள்ள ஒரு நாள் பெரிய மனுஷனை கூப்பிட்டு வந்தான். அவன் சொன்னாங்க, இவங்க வீட்டுல இப்படி ஒரு சம்பவம் நடந்து போச்சு, இந்த திருடனை வந்து கண்டுபிடிக்கணும். ஆனா இவன் தான் திருடன்னு இந்த ஆள் நேரடியா சொல்லவும் மாட்டார். அதுக்கு நான் ஒரு காரியம் செய்ய போறேன், ஒரு ஹிக்மத்தா, நீங்க எல்லாரும் எனக்கு உதவிகளான்னு கேட்டாங்க. ஆ சரி, உதவுறோம். அந்த ஊர் குறிப்பிட்ட அளவுக்குள்ள ஒரு ஊர் தான். அப்ப அதனால அந்த ஊர்ல உள்ள பெரிய மனுஷன் எல்லாம் சொல்லி, இந்த ஊர்ல உள்ள அவ்வளவு பேரையும் பள்ளிவாசலுக்குள்ள வர சொல்லுங்கன்னு, எல்லாரையும் பள்ளிவாசலுக்குள்ள வர சொல்லியாச்சு. எல்லாரும் வந்தாச்சு ஜாமியா மசூதியில், அவ்வளவு பேரும் ஒண்ணு கூடியாச்சு. ஒவ்வொரு ஆளா வெளியே போங்க. இமாமுல்லா வந்து ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க, ஒரு ஆள் வெளியில போகும் பொழுது இவன் திருடனா இல்ல, திருடன் இல்லைன்னா திருட இல்லைன்னு சொல்லிடுறான். யார் பார்ட்டிக்காரன் வர்றானோ இவன் திருடனான்னு கேட்ட சும்மா இருந்துரு, நீ ஒண்ணும் சொல்லாத. மத்த இவன் திருடனா திருட இல்ல, இவன் திருடனா இவன் திருட இல்ல, இவன் திருடனா திருட இல்லாத ஆள பூரா இல்ல இல்ல இல்லைன்னு சொல்லிக்கிட்டே இரு. யார் பார்ட்டிக்காரனோ இவன் திருடனான்னா சும்மா இருந்துடணும், நீ வாய் ஒத்தி இருந்துடணும், அப்ப நாங்க விளங்கிடுவோம். நீ இன்னும் ஆள்தான் சொல்லி என்ன செய்யற, நேரடியா சொன்னா தானே இவ்வளவு விஷயம். நீ நடைமுறையில சொன்ன அந்த விஷயத்தை நேரடியாக மார்க்க ரீதியாக நடைமுறைப்படுத்தன ஆசைப்படுற, அதனால இந்த தீர்ப்பை கொஞ்சம் ஹிக்மத்தா தான் செய்ய வேண்டியது இருக்குது அப்படிங்கறதுனால அந்த ஊர்ல உள்ள பெரிய மனுஷங்களுடைய உதவியோட அவ்வளவு பேரை ஊருக்குள்ள அனுப்புனா பள்ளியாசலுக்குள்ள கொண்டாச்சு. வந்தவொன்னும் ஒவ்வொரு ஆளா போட்டோம், இவரா இல்ல இவரா இல்ல, அவன் வந்தான். அவன் நம்ம சொல்ல போற அவள் தெரியுது அப்படிங்கிறதுக்காக நினைச்சிட்டு இருக்கும் போது இவனான ஒண்ணு அமைதி ஆயிட்டான். சரி, பார்ட்டிக்காரன் பிடிச்சுக்கிட்டான். அதனால ஒரு நீதி அப்படிங்கறது இருக்குது. இவர் இக்கிட்ட மாட்டிக்கிட்டாரு. அந்த நேரத்தில் அந்த சரியத்தினுடைய சட்டத்தையும் நடைமுறைப்படுத்த வேண்டும், அதே நேரத்தில் ஹிக்மத்தாவும் செய்யணும் என்பதற்காகவே நம்முடைய பெருமக்கள் பல்வேறு இது மாதிரி இமாமல்லாதனுடைய வாழ்க்கையில இது மாதிரி உதாரணம் எடுக்கிறதா இருந்தா நூற்றுக்கணக்கான உதாரணம் இருக்கு, நூற்றுக்கணக்கான உதாரணங்கள் இருக்கு. அதே மாதிரி இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி ஒரு தனி நூலை இன்னைக்கு பார்த்தேன். இமாம் ஷாஃபி ரலியல்லாஹு தஆலா அவங்களுடைய விஷயத்தை ஒரு தனி நூல், ஆயுள எவ்வளவு பெரிய கட்டிக்காரர்கள் அவர்கள் என்று வருங்க. அருமையான பெருமக்களே, அல்லாஹு தஆலா நீதத்தினுடைய அந்த தீர்ப்பை சொல்லும் பொழுது ஹிக்மத் வேண்டும் என்பதை அல்லாஹு தஆலா இங்கே சொல்லி காண்பிக்கிறான். அதுக்கு உலகத்திலேயே உதாரணமானவங்க சஹாபாக்கள் ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா அவங்க தான். அக்லாக்கும் அலி சல்லா செல்லமே சொன்னாங்க, உங்களிலே மிக சிறந்த தீர்ப்பு செய்யக்கூடிய ஆற்றல் பெற்றவர் அதற்கு அலி என்று சல்லா செல்லம் சொன்னாங்க. நாம பிரபலமான ஒரு ரொட்டி கதை சொல்லுவோம், கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா? தெரியுமா? அரே தெரியுங்கிறான. அதனால ஒரு சொல்லட்டா இப்படி, சரி சில பேருக்கு மறந்துருக்கும் இல்லையா, ரொம்ப நாள் ஆச்சு நம்ம ரொட்டி கதை சொல்றாங்க சொல்லி. அதாவது ஒரு ரெண்டு பேர் உட்காந்து சாப்பிட்டு இருக்கான் அரபு நாட்டில், ஒரு ரெண்டு பேர் உட்காந்து சாப்பிட்டு இருக்கான். ஒரு ஆள் ஒரு அஞ்சு ரொட்டி கொண்டாந்தான், இன்னொரு ஆள் ஒரு மூணு ரொட்டி கொண்டாங்க, ரெண்டு பேரும் உட்காந்து சாப்பிட்டு இருக்கு. மூணாவது ஒரு ஆள் வந்து இப்படி பார்க்குறான். அரபு நாட்டில் ஒரு நல்ல பழக்கம், உத்து பார்த்தாலே உங்க உட்காருன்னு சொல்லுவான். உத்து பார்த்தாலே உட்காந்து சாப்பிடும் பொல்லல் அப்படின்னு கூப்பிட்டு உட்கார வைக்கக்கூடிய பழக்கம் அரபு நாட்டில் இருக்குது. நம்ம சாப்பிட்டீங்களான்னு கேட்போம், அவன் சாப்பிட வச்சிருவான் கண்டிப்பாக. எவ்வளோ ஆளாக இருந்தாலும் சரி அவன் உட்காருன்னு சொல்லி உட்கார வச்சிருவான். அவன் உட்கார வச்சு சாப்பிட்ட உடனே அந்த மூணாவது ஆள் உட்காந்து சாப்பிட்டுட்டார். சாப்பிட்டு அவர் போகும் பொழுது அவர் சும்மா போகலை, சரி நம்ம சாப்பிட்டுட்டோம் அப்படிங்கிறதுக்காக வேண்டி அவர் என்ன செய்தாருன்னா, அதுக்கு முன்னால் சின்ன உதாரணம் சொல்றேன். அரபு நாட்டில் அசீசியான ஒரு இடம் இருக்குது, அந்த இடத்துல இருந்து ஹரமுக்கு வர்றதுக்கு ஒரு நாலஞ்சு ரியால் கேட்பாங்க. ஒரு தடவை நான் அந்த ஒரு காரில் டாக்ஸியை பிடிச்சி நான் ஏறுறேன். ஏறும்பொழுது என் கூட ஒரு பெரிய அரபி, அவரு ஜும்மாவுக்கு அங்கே வர்றாரு. அவர் ஏறிட்டார். அவர் ஏறினா 5 ரியால் தான், ஆனா அவத்து 5 ரியால் இல்ல, அவத்து 5 ரியால் இல்ல, அவத்து 500 ரியால் இருக்கு. அவன் சில்லறை இல்லைன்னுட்டான், அவன் சில்லறை இல்லைங்கிறான். நான் சொன்னேன் பரவாயில்ல நான் கொடுக்குறேன்னு சொல்லி, நான் 5 ரியால் தானே நான் கொடுக்குறேன்னு நான் கொடுத்துட்டேன். அவருக்கு ஒரு மாதிரியா இருக்கு, ஏன்னா இவர் ஒரு அஜமி, இவர் ஹஜ்ஜுக்கு வந்திருக்கிறாரு, இவர்த்துமே ஒரு 5 ரியால் நம்ம வாங்கி கொடுக்க வேண்டிய அளவுக்குள்ள ஒரு நிலை வந்துருச்சு, நம்மள்ட்ட பணமும் இருக்குது ஆனால் கொடுக்க முடியாம ஒரு நிலை ஆயிடுச்சுன்னு அவர் ரொம்ப வருத்தம், ரொம்ப வருத்தத்தில் அவர் என்னமாவது செய்யணுமேனு அவருக்கு ஒரு இது. நான் ரொம்ப மலைஞ்சிட்டு வர்றாரு எனக்கு தெரியுது அவரை பார்த்தா, நான் அது ஒன்றும் பிரச்சனை ஒன்றும் இல்லை சாதாரண விஷயம்னு சொன்னேன். ஆனால் அவர் கையில் ஒரு அத்தர் வச்சிருந்தார், அந்த அத்தர் 100 ரியால் இருக்கும், அது தான் என் கையில் தந்துட்டார். அங்கே பரவாயில்ல வேண்டாம் இது மறுக்கக்கூடாதுன்ட்டு, மறுக்கக்கூடாத பொருள் என் கையில் தந்தார். அப்போ அது மாதிரி இந்த அரபுகளுடைய பழக்க நடைமுறைங்கிறது இருக்குது இல்லையா, இது மாதிரி இந்த ரெண்டு பேரும் உட்காந்து சாப்பிட்டு அந்த ஆள் போகும் பொழுது பார்த்தா நமக்கு இப்போ ரொம்ப பசியில் ஒரு சாப்பாடு கொடுத்துட்டாங்க, சும்மா போவானு சொல்லி ஒரு 8 தங்க நாணயத்தை எடுத்து கையில் பிஸ்மில்லான்னு கொடுத்துட்டு போயிட்டான். நிறைய இடத்துல துட்டுக்கிட்டு இல்லாமல் இருக்கும் பொழுது பிரச்சனை இல்லாமல் ஓடும், துட்டு வரும்போது தான் நிறைய ஊரில் பிரச்சனை வரும். அப்போ அதனால பணம் வந்தவொடனே இவங்களுக்கு மத்தியில் பிரச்சனை வந்துருச்சு. இந்த 5 ரொட்டி கொண்டுதான் அவன் சொல்றான், நான் வந்து 5 ரொட்டி கொண்டிருந்தேன் அதனால எனக்கு 5 தங்க நாணயம், நீ 3 தான் கொண்டந்த அதனால உனக்கு 3. நேரு இந்த கல்ல வடக்கெல்லாம் பேசக்கூடாது, கரெக்டா பேச. அவன் தந்துட்டு போனான் அதுக்கு பாதி எடுத்துக்கிற வேண்டியதுதான், அதுக்காண்டி இப்படி எல்லாம் பேசக்கூடாது. எப்ப நான் 5 ரொட்டி கொண்டேன் இல்லையாப்பா அதெல்லாம் முடியாதுன்ட்டான். தீர்ப்பு அதற்கு அழிவு தான் போயிடுச்சு, அதற்கு அழிவு தான் போயிடுச்சு. இதெல்லாம் அங்க போதும் கேட்காதியா, இப்படி நிறைய கோர்ட்ல இருக்கிற நிறைய ஐட்டம் இப்படித்தான் இருக்குது, கோர்ட்டுக்கு போற நிறைய ஐட்டம். ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், நம்ம மாவட்டத்தில் இல்லை, நம்ம வட்டாரத்தில், நமக்கு பக்கத்து ஊரில், அதுக்கு மேலே ஊர் பேர் சொல்கிறது எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. தனியாக வந்து வேணால் கேட்டுக்கோங்க. ஒரு விவகாரம் கோர்ட்டுக்கு போச்சு, என்ன தெரியுமா, இமாம் அவர்கள் மெம்பர் படியில் குத்துமா போதும் பொழுது இந்த அசாவையோ கம்பையோ வச்சுருக்கிறாங்க இல்லையா, இமாம் தானாக எடுக்கணுமா முஅதின் சாப் எடுத்து கொடுக்கணுமா, கோர்ட்டுக்கு போயிடுச்சு. அவர் பார்க்க, இது என்னடா ஆசா என்ன கம்பு, யார் எடுத்து கொடுத்தா என்ன, யார் எடுத்தா என்ன. அவர் நீதிபதி என்ன செய்வார், அவருக்கு என்ன தெரியும், அவரு வாய்தா தள்ளி தள்ளி போட்டு ஏதாவது ஒரு சீக்கிரம் லெவல் வருதான்னு பார்த்தாரு, ஒன்றும் நடக்கிற மாதிரி தெரியல, அந்த ஊரில் உள்ள பெரிய மனுஷன் ஒரு 10 பேரை கூட்டுவா அப்படின்னு. அதுக்கப்புறம் என்ன செய்தாரு, இவ்வளோ நாள் எப்படிங்க நடந்துச்சு, எடுத்து கொடுத்தோம் அதிக தீர்ப்படுகிறேன்னு போயிட்டார். அது மாதிரி சின்ன விஷயங்கள் தான் கோர்ட்டுக்கு போகுது. அதற்கு அலிரல்லான்ட்டு போன உடனே அலிரல்லாஹு தரான்னு சொன்னாங்க, எப்பா உனக்கு 3 தங்க நாணயம் தர்றேன்னு சொல்கிறான் இல்லையா, வாங்கிக்கிற வேண்டியதானேன்னா வேறுங்க, சமாதானமாக போகிறதா இருந்தால் எங்களுக்குள்ள போயிடுவோம், சமாதானமாக போகிறதா இருந்தால் எங்களுக்குள்ள போயிடுவோமே. இப்போ நீதி என்ன, நீதியின் அடிப்படையில் தீர்ப்பு வேணும், நீதி அப்ப வேணும், நீதியின் அடிப்படையில் என்ன, உனக்கு 3 கூட வராதுப்பா 1 தான் வரும்னு சொன்னாங்க, உனக்கு 1 தான் வரும், எங்க உங்க நீதியை சொல்லுங்க. அப்ப அழிவில் தான் விளக்கி சொல்றாங்க, மொத்தம் எத்தனை ரொட்டின்னு கேட்டாங்க, எத்தனை ரொட்டி சொல்லுங்களேன், 8 ரொட்டின்னு சொன்னாங்க. அப்ப 8 ரொட்டி, ஒவ்வொரு ரொட்டியும் 3 துண்டாக்குங்கன்னாங்க, M3 24 துண்டாச்சு. அப்ப 24 துண்டுகள், அந்த ரொட்டியினுடைய மொத்த துண்டுகள் 24. அப்ப ஒவ்வொரு ஆளும் 8 துண்டு சாப்பிடணும், 1, 8, 2, 16, 8, 24 ஒரு ஆள் 8 துண்டு சாப்பிட்டாதான் 3 பேரும் சமமா சாப்பிட முடியும். சரி அப்படி வைங்க, இப்போ 3 ரொட்டி கொண்டாரு, அவரை கூப்பிட்டு கேட்டாங்க, ஒவ்வொரு ரொட்டியும் 3 துண்டாக்குனா எத்தனை துண்டு வரும்னு கேட்டாங்க, 9 துண்டு வரும், நீ எத்தனை சாப்பிட்ருக்கேன்னு கேட்டாங்க, நீ 8 துண்டு சாப்பிட்ருக்க, வந்தவனுக்கு 1 துண்டு தான் நீ 1 ரொட்டியில இருந்து கொடுத்துருக்குற, அவன் 5 ரொட்டி கொண்டான், 15 துண்டாச்சு, 8 துண்டு அவன் சாப்பிட்டுருக்கிறான், வந்தவனுக்கு 7 துண்டை கொடுத்துருக்கிறான். அவன் உங்களுக்கு பணம் தந்தது எதுக்காண்டி, ரொட்டி கொடுத்ததுக்காண்டி தானே பணத்தை தந்தான், அதனால அந்த கணக்குப்படி பார்க்கறதா, 1 ரொட்டியிலிருந்து 1 துண்டு தான் நீ அவனுக்கு கொடுத்துருக்கற, அவனுடைய ரொட்டியிலிருந்து அவன் 7 துண்டு கொடுத்துருக்கிறான், உனக்கு 1 அவனுக்கு 7 தீர்ப்பளிச்சான். தீர்ப்பளிக்கிறதுல வந்து ஹிக்மத்து தேவை, பெருமக்கள் சாதாரண விஷயம் அல்ல. தீர்ப்பளிக்க கூடியவர்களுக்கு பலவிதமான விஷயங்கள் தேவை என்று பெருமக்கள் சொல்வார்கள். நீதியின் அடிப்படையில் மாத்திரம் உலகத்திலே இந்த தீர்ப்பு அளிக்கப்படவில்லை என்று சொன்னால் மனித வாழ்வே கண்ணியம் இல்லாமல் ஆகிவிடும். இன்னைக்கு இனம், மொழி, மதம், தேசியம், அரசியல், அதிகாரம், இவைகளை அடிப்படையாக வைத்தால் இந்த தீர்ப்பு, இவைகளை அடிப்படையாக வச்சுதான். ஏன் அங்க ஆதரிக்கிற சிறுவன் அவன் தமிழ் இனத்தை சார்ந்தவன், அதுக்காண்டி அநியாயம் என்ன அதுக்கு ஆதரிக்கணும், அவன் பேசுற மொழி என்ற காரணத்தினால அவன் என்ன அநியாயம் என்னாலும் சரி அது நியாயம். மொழியின் அடிப்படையில, இனத்தின் அடிப்படையில, அரசியலின் அடிப்படையில, அதிகாரத்தின் அடிப்படையில இப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாடு இன்றைய காலகட்டத்தில் ஆகிவிட்டது. அருமையான பெருமக்களே, உலகத்திலே உலகத்தினுடைய நியாயம் என்பது செத்து போய்விடும். 2nd உலக யுத்தம், இரண்டாம் உலக யுத்தத்திலே ஜப்பானை வழிக்கு கொண்டு வருவதற்காக வேண்டி அமெரிக்கா என்ன செய்துச்சுன்னா, அந்த ஜப்பான் நாட்டிலே உள்ள இரண்டு பிரபலமான நகரங்கள் ஹிரோஷிமா நாகசாகி, அந்த ரெண்டு நகரங்களின் மீது குண்டு பொழிந்தது. சாதாரணமான குண்டல்ல, அந்த நாட்டை தன் வழிக்கு கொண்டு வர வேண்டும் என்பதற்காக வேண்டி குண்டு பொழிந்தது. மனித வரலாறு சந்தித்திராத ஒரு பேரழிவை ஜப்பான் சந்தித்தது. மனித வரலாறு சந்திக்க முடியாத அளவிற்கு உண்டான அவ்வளவு கொடூரமான அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு. உதாரணமா இன்னைக்கு வெயில், இன்னைக்கு ஒரு நேரத்தெல்லாம் வந்து போட்டிருந்தாங்க ஒரு 40 டிகிரி செல்சியஸ் வெயிலினுடைய அளவு. இப்ப 40 தாண்டும் பொழுது வெயில் தாக்கம் ஜாஸ்தியா இருக்கு, இப்படிதானா இல்லையா? அதுல மயக்கப்பட்டுறாங்க. அப்படி இப்படி இல்லாம் ஒரு 40 டிகிரி செல்சியஸ் இந்த வெயிலினுடைய தாக்கத்தையே, அந்த சூடே வந்து மனுஷனுக்கு அவ்வளவு சிரமமா இருக்குதுன்னா, அந்த ஹிரோஷிமா நாகாசாகில போடப்பட்ட அந்த குண்டினுடைய அந்த வெப்பத்தின் உஷ்ணத்தை சொல்கிறார்கள், 3000 டிகிரி செல்சியஸ். 3000 40 டிகிரிக்கே ஒரு மாதிரி சுத்துது, அது தாண்டுனா 3000 டிகிரி செல்சியஸ் மனிதன் உருகி போய்விட்டான். அது போடப்பட்ட கொஞ்ச நேரத்தில் 1.5 லட்சம் பேர் அப்படியே உருகி செத்து போயிட்டான், உருகி செத்து போய்விட்டான். அதனுடைய தாக்கம் இன்று உலகத்தில் இருந்து கொண்டிருக்கிறது. அதனுடைய அந்த கதிர்வீச்சினுடைய தாக்கம் இன்று உலகத்தை அந்த பாதிப்பை ஆட்படுத்தி கொண்டிருக்கிறது அந்த நகரத்தில் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு உண்டான நிலை. இப்ப நீதிக்கு எதிரானது பெருமக்களே, உலகத்தில் எவ்வளவு பெரிய ஒரு பேரழிவை சந்திக்க வேண்டிய ஒரு நிலை வந்தது. அதனால உலகம் நீதியின் அடிப்படையில் இருக்குமானால் அந்த நீதிக்குண்டான வழியையும் அதை ஹிக்மத்தோடு செய்வதையும் கண்மணி நாயகம் சல்லா செல்லம் சுபஹானல்லாஹ் ஆயத்திலும் ஹதீஸிலும் அவ்வளவு செய்திகள் இருக்கிறது. சல்லா சொன்னாங்க, நீ தீர்ப்பு சொல்லக்கூடிய பொறுப்புல இருந்தா ஒரு ஆள் வந்தவொடனே சில பேர் உருக்கமா சொல்லுவான் விஷயத்தை, அப்படியா அப்ப உனக்கு தீர்ப்பளிச்சுட்டு போயிடக்கூடாது. ரெண்டு பேரையும் முதல்ல கேளு, வாதியினுடைய முழு வாதத்தையும் கேளு, பிரதிவாதியினுடைய முழு வாதத்தையும் கேளு. கேட்டு முடிச்ச பிறகுதான் தீர்ப்பு சொல்லணும். அதுக்கு முந்தி ஏன் உருக்கமா சொல்றான், இவன் அழுகிறான், இவன் சொல்லும் பொழுது அப்படி இப்படி இருபத்தி இல்லாம சொல்றான் அப்படின்னு சொன்ன உடனே மயங்கிறாத, அதுல நீ விழுந்துடாத. சல்லாசல் அவர்கள் சொல்வார்கள், உன்னிடத்தில் தீர்ப்பு சொல்வதற்காக இதா ஜலச இலைக்கில் ஹஸ்மானி, இரண்டு பேர் மாறுபட்ட நிலையிலே உள்ளவர்கள் உன்னிடத்தில் வந்து அமர்ந்தால், ஃபலா தக்லீலி அஹதிஹிமா அத்தா தஸ்மா மினல் ஆஹர், ரெண்டு பேரில் ஒருவருக்கு நீ தீர்ப்பு செய்து விடாதே, மற்றவரிடத்தில் இருந்து உண்டான அந்த நியாயத்தையும் அவருடைய நிலைப்பாட்டையும் அவருடைய வாதத்தையும் கேட்கும் வரை. அப்படி கேட்காம தீர்ப்பு செய்யக்கூடாது, நியாயமா இருக்கலாம். அதே மாதிரி ஒரு விஷயத்தை தீர்ப்பு சொல்றதுக்கு வந்து சல்லாசல் அவங்க இன்னும் சொன்னாங்க, லா யக்லி ஹாக்கிமுன் பைன இஸ்னை வஹுவ கதபான், தீர்ப்பு சொல்லக்கூடிய ஆள் அவர் ஏதோ ஒரு விஷயத்துல டென்ஷனா இருக்கிறார். சல்லா நாங்க தீர்ப்பு ஒத்தி வச்சுட்டு இன்னொரு நாளைக்கு சொல்லுங்கட்டாங்க, அப்படி சொன்னாங்க. நீதிபதி அவர் கோபத்தில் இருக்கும் பொழுதோ டென்ஷன்ல இருக்கும் பொழுதோ அவர் தீர்ப்பு சொல்லக்கூடாது, சல்லாசல் உத்தரவு போட்டார். அதே மாதிரி இந்த நீதியினுடைய நிலைப்பாட்டை அல்லாஹ்வுடைய ரசூல் எவ்வளவு செய்திகளை விளக்குனாங்க. யார் வாதிக்கிறானோ அவன் தான் ஆதாரம் காட்டணும், யார் மறுக்கிறானோ அவன் சத்தியம் தான் பண்ணணும். ஒரு விஷயத்தை வந்து ஒரு ஆள் வாதிக்கிறான், உதாரணமா வந்து இந்த மீனாட்சிபுரத்தில் முஸ்லீம்கள் ஆனாங்க இல்லையா, அப்ப ஆன உடனே அந்த நேரத்தில் துக்குளக் சோ வந்து அவனுடைய பத்திரிகையில் எழுதினாப்ல, இது வெளிநாட்டினுடைய பணம் வரவில்லை என்பதை நிரூபிக்க முடியுமா அப்படின்னு கேட்டாப்ல. இப்போ இங்கே அசத்து வந்து நாம் கிளிநூரில் இருந்தேன், இங்கே அசத்து ஒரு கடிதம் எழுதினாங்க, நீ படித்த வக்கீலன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்களப்பா, வாதிக்கிறவன் தானே ஆதாரம் காட்டணும், வெளிநாட்டிலிருந்து பணம் வந்திருக்குன்னு சொல்கிற நீ தான் ஆதாரம் காட்டணும், யார் மறுக்கிறானோ வந்து சட்டியும் தான் பண்ணணும். வரலங்கிறதுக்கு நான் என்ன ஆதாரம் காட்ட முடியும், வரலங்கிறதுக்கு ஆதாரம் காட்ட வேண்டியதில்லை. யார் வாதிக்கிறானோ அவன் தான் ஆதாரம் காட்ட வேண்டும், யார் மறுக்கிறானோ அவன் சத்தியம் செய்ய வேண்டும். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுவார். ஒரு நீதியினுடைய அடிப்படைகள் அத்தனையும் அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் தங்களுடைய திருவாக்கின் வழியாக நமக்கு சொல்லி காண்பித்தார். அதே மாதிரி ஒரு நீதிபதி அவர் பத்தினித்தனமானவராக இருக்க வேண்டும், பொறுமையாளராக இருக்க வேண்டும். அதே மாதிரி அவருக்கு முன்னால் நடந்த எல்லா விஷயத்தையும் தெளிவாக கிரகிக்கணும், அந்த ஆற்றல் உள்ளவராக இருக்கணும். நீதிக்கின்னு ஒரு ஆளை நியமிக்கணும். ஆனா அலில் தான் சொல்றாங்க, அலீமுன் பிமா கான கபலஹு, அவருக்கு முன்னால என்னென்ன ஏற்பட்டுச்சோ அதை பூரா அவர் சூழ்ந்து விளங்கி இருக்க வேண்டும். உமர் ரலியல்லாஹுடைய தர்பார், இதற்கு ஹுதைஃபா ரலியல்லாஹு வர்றாங்க. உமர் ரலியல்லாஹு தஆலாஹு அவங்க கைஃப அஸ்பஹத்தை யா ஹுதைஃபா, ஹுதைஃபா நல்லா இருக்கிறீங்களான்னு கேட்டாங்க, நல்லா இருக்கிறீங்களா அப்படின்னு கேட்டாங்க. அவர் சொன்னார், ஹதரத்து ஹுதைஃபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, இன்னி உஹிப்புல் ஃபித்னா, நான் ஃபித்னாவை பிரியப்படுகிறேன், வ உக்ரிஹுல் ஹக்க, ஹக்கை வெறுக்கிறேன், ஃபித்னாவை பிரியப்படுகிறேன், சத்தியத்தை வெறுக்கிறேன், நசரானிட்டிருக்கிறேன், அல்லாஹ்வுக்கு இல்லாதது எனக்கு இருக்குதுன்னு. உமர் தான் கோபம் வந்துருச்சு. நல்லா இருக்கிறீங்களான்னு கேட்டா, என்னங்க பேசுறீங்க நீங்க? ஃபித்னாவை பிரியப்படுறேன், ஹக்கை வெறுக்கிறேன், உது இல்லாம தொடுகிறேன், யகூதி நசரானிகளை உண்மைப்படுத்துகிறேன், அல்லாஹ்வுக்கு இல்லாத எனக்கு இருக்குதுங்க, நீ என்னங்க சொல்றியா அப்படின்னு கேட்டேன். அப்படி சொல்லிக்கிட்டே தரத்து உமர் தானுடைய முகத்துல கோபம் இருக்கும் பொழுது அந்த சபைக்கு வர்றாங்க அதற்கு அலி ரலி அல்லாஹு தரான். என்ன அமீரல் முஃமினீன் உங்களுடைய முகத்துல இப்படி ஒரு கோபத்தினுடைய கண்ணல் தெரிகிறதுன்னு கேட்டான். மாதிரி அதற்கு ஹுதைபா வந்தாங்க, நல்லா இருக்கிறீங்களான்னு கேட்டேன். அவர், ஃபித்னாவை பிரியப்படுறேன், ஹக்கை வெறுக்கிறேன், உது இல்லாமல் நான் தொழுகிறேன், யகூதி நசரானிகளை உண்மைப்படுத்துகிறேன், அல்லாஹ்வுக்கு இல்லாத எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்றாருன்னா, ரொம்ப கரெக்டா சொல்லியிருக்கிறாருன்னு சொன்னான் அலி ரலியல்லாஹு அன்ஹு. அப்படியா, ரொம்ப சரியா சொல்லியிருக்கிறாரு, நானும் அதே கொள்கை உள்ளவன்டாங்க. இவங்க பார்த்தாங்க, என்னடா இது, இவர் சொன்னதே நம்ம ஒரு மாதிரி நினைச்சுக்கிட்டு இருந்தோம், இவங்க வேற வந்து அறிவில் சேரம் இல்ல அதற்கு அழிவில்லாத தரங்க. அவங்க எந்த நோக்கத்துல சொன்னாங்கிறத அழிவில்லாம புரிஞ்சிருந்தாங்க, அவ்வளவு விஷயம். அப்ப அதற்கு அழிவில்லாம விளக்கம் சொன்னாங்க, வேற ஒண்ணும் இல்ல. அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃப்ல சொல்றான், இன்னமா அம்வாதுக்கும் வஅவுலாதுக்கும் ஃபித்னா, உங்களுடைய பொருளாதாரமும் உங்களுடைய மக்களும் உங்களுக்கு ஒரு சோதனை. அவர் எம் மக்களை பிரியப்படுறேங்கிறார், இதுல என்ன தப்பு இருக்குது? அது கொஞ்சம் இலக்கிய பாஷையில சொல்றார், பொருளாதாரத்தை பிரியப்படுகிறேன், எனக்கு கொஞ்சம் பண தேவை இருக்குதுங்கிறாரு, மக்களை பிரியப்படுறேங்கிறாரு, இது ஒரு இலக்கிய பாஷையில சொல்கிறார். பொதுவா ஃபித்னா நிறைய அர்த்தம் இருக்குது இல்லையா? அல்லாஹு தஆலா உங்களுடைய பொருளாதாரம் மக்களும் ஃபித்னான ஒரு இடத்துல சொல்றான், அவர் இப்ப ஃபித்னாவை பிரியப்படுகிறேன், மக்களை பிரியப்படுறேங்கிறாரு, இதுல என்ன தப்பு இருக்கு? ஓ, இப்போ ஹக்கை வெறுக்கிறேங்கிறாரு. அல்லாஹு தஆலா ஒரு இடத்துல வந்து மௌத்துக்கு ஹக்குங்கிற வார்த்தையை சொல்றான், இப்ப மௌத்தா விரும்பலைங்கிறாரு, இதுல என்ன தப்புன்னு கேட்டாங்க. இப்ப நான் மௌத்தா விரும்பல, கொஞ்ச நாள் கழியட்டுமே நினைக்கிறேன். ஒது இல்லாம எப்படி தொட முடியும் கேட்டேன். உசல்லிங்கிற வார்த்தைக்கு ரெண்டு அர்த்தம் இருக்குது, தொழுகிறேன் ஒரு அர்த்தம் இருக்குது, சலவாத்து சொல்றேன்னு ஒரு அர்த்தம் இருக்குது. நீங்க தொழுகிறேன்னு அர்த்தம் வச்சுக்கிட்டீங்க, அது தொழுகிறேங்கிற அர்த்தம் அல்ல, ஒது இல்லாத நேரத்திலும் சலவாத்து சொல்லி கொண்டிருக்கிறேங்கிறார். இதுல என்ன இருக்குதுன்னா, யகூதி நசரானிகளை உண்மைப்படுத்துறேங்கிறாரு. அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபில் யஹூதிகளை பற்றி சொல்றான், வகாலத்தில் யஹூது லைசத்தின் நசாரா அலா ஷை, வகாலத்தின் நசாரா லைசத்தில் யஹூது அலா ஷை. யஹூதிகள் சொல்கிறார்கள் நசரானிகள்ட்ட ஒண்ணும் இல்லைங்கிறான், நசரானிகள் சொல்கிறார்கள் யஹூதிகள்ட்ட ஒண்ணும் இல்லைங்கிறான். இவர் சொல்றாரு ரெண்டு பேரும் சொல்றது உண்மைதான்ங்கிறார். இதுல என்ன தப்புன்னு கேட்டாங்களாம். அவன் கொள்கை சரியில்லைன்னு இவன் சொல்றான், உங்களுக்கு சரியில்லைன்னு இவன் சொல்றான், நீங்க ரெண்டு பேரும் சொல்றது சரின்னு இவர் சொல்றாரு, நான் சொல்றது விளங்கலையா? அது உண்மைதானே, எல்லாம் சரி, அல்லாஹ்வுக்கு இல்லாத எனக்கு இருக்குதுங்கிறாரு, அதை எப்படி எதுக்கிற முடியும்? அல்லாஹு தஆலா காதிர முத்தர், எல்லாவற்றிற்கும் சொந்தக்காரன் நம்ம, அல்லாஹ்வுக்கு இல்லாத எனக்கு இருக்குதுங்கிறார, வேற ஒண்ணும் இல்ல. அவருக்கு மனைவியும் இருக்கிறாங்க, மக்களும் இருக்கிறாங்க, அல்லாஹ்வுக்கு மனைவியும் இல்ல, பிள்ளைகளும் இல்ல. அல்லாஹு ஸமத் லம் யலித் வலம் யூலத். அல்லாஹு தஆலா எந்த தேவையும் அற்றவன், அவன் யாரையும் பெறவும் இல்லை, யாராலும் பெறப்படவும் இல்லை. அல்லாஹ்வுக்கு மனைவியும் கிடையாது, அல்லாஹ்வுக்கு மக்களும் கிடையாது, அல்லாஹ்வுக்கு இல்லாத எனக்கு இருக்குதுன்னா இந்த ரெண்டும் இருக்குதுன்னு அர்த்தம் அவர் சொல்றார். இதுல என்ன தப்பு இருக்குன்னு அதற்கு உமர் தான் திகைச்சிட்டான். அப்ப ஒரு நீதிக்குண்டான அந்த திறமையாளராக ஒருவர் இருக்க வேண்டும் என்று சொன்னால், அங்க என்ன சொல்லப்பட்டிருக்குதுங்கிற அந்த வாசகத்தை அல்லது நடந்த நிகழ்வை முழுமையாக விளங்கக்கூடிய ஆற்றல் கொண்டவராகவும் இருக்க வேண்டும். இது ஒரு நீதிபதிக்குண்டான அடிப்படை என்பதை சையிதுனா அலியின் கர்ரம் அல்லாஹு வஜஹஹு அவர்கள் சொல்லி காண்பிப்பார். அருமையான பெருமக்களே, நிறைய விஷயங்கள் இருக்குது, நேரம் ஆயிரும். அதற்கு நீதியில வந்து நம்முடைய முன்னோர்கள் எந்த அளவுக்கு பேணுதலா இருந்திருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, ஒரு தடவை அதற்கு வந்து செய்தி சொல்லி முடிச்சார். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட, அவங்களுடைய சபைக்கு ஒரு யஹூதி வந்து ஒரு கேஸ் கொடுக்கிறார். என்ன கேஸ் கொடுக்கிறாரு? அதற்கு அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், என்னுடைய விஷயத்துல அவங்க சரியா நடக்கல அப்படின்னு ஒரு கேஸ் கொடுக்கிறாங்க. அப்போ உமர் ரலியல்லாஹு அன்ஹு அலி ரலியல்லாஹு அன்ஹு கூப்பிட விட்டான். கூப்பிட விட்டு அந்த யஹூதி பக்கத்துல நீங்க நில்லுங்கன்னு சொன்னான். அவங்க பக்கத்துல கும் யா அபல் ஹசன், அதற்கு அபுல் ஹசன் அவர்களை நீங்க பக்கத்தில் நெல்லுங்கன்னா, அதற்கு அலிலுல்லாஹ்வுடைய முகத்துல கொஞ்சம் கோபத்தினுடைய சாயல் தெரிஞ்சு, அதுல என்ன தீர்ப்பு வழங்கணுமோ எல்லாம் தீர்ப்பு அதற்கு அலிலுல்லாஹ்வுக்கு சாதகமா இருந்துச்சு. அந்த ஆதாரங்கள் சாட்சியின் அடிப்படையில் தீர்ப்பு செய்து முடிச்சுட்டு அதுக்கு பிறகு சாதாரணமா உமர் தான் அவங்களை கூப்பிட்டு கேட்டாங்க, உங்க பக்கத்துல நிக்க சொன்னவனு உங்க முகத்துல ஒரு மாற்றம் வந்துச்சு, நீங்க ஒரு கோபமா, நீதியின் அடிப்படையில வந்து அப்படித்தான் அவங்க பக்கத்துல நீங்க நெல்லுங்க, இப்ப வந்து நீங்க வந்து ஒரு வாதி, ஒரு வாதி பிரதிவாதியினுடைய ஸ்தானத்தில் இருக்கும்போது உங்களை நிக்க வச்சுதானே கேட்க முடியும், அப்படி சொன்ன உடனே உங்க முகத்துல ஒரு மாற்றம் ஏற்பட்ட மாதிரி நான் உணர்ந்தேனே, ஏன் நீங்க கோபப்பட்ட மாதிரி தெரிஞ்சுன்னு சொன்னா, அப்படி இல்ல, அதற்கு அலிலுல்லாஹ்னு சொன்னாங்க, என்ன அதற்கு அலி நீங்க கூப்பிடல, எனக்குண்டான பட்ட பெயரான அபுல் ஹசன் என்று சொல்லி நீங்கள் அழைத்தீர்கள். என்னுடைய பட்ட பெயரை சொல்லி நீங்கள் அழைத்ததினால் நான் பயந்தேன். அமாமல் யஹூதி, ஒரு யஹூதிக்கு முன்னாலே அந்த யஹூதி இப்படி நினைத்து விடக்கூடாது. முஸ்லிம்கிற இடத்திலிருந்து நீதி செத்து போயிடுச்சு அப்படின்னு நினைச்சிடக்கூடாது இல்லையா? நீதி வேண்டும் அல்லவா? என்னை நீங்க அலி அவர்களை நில்லுங்கள்னு சொல்ல, அவரை என்ன சொல்லி நீங்க கூப்பிட்டீங்களோ அந்த வாசகம் தான் எனக்கு சொல்லணுமே தவிர, எனக்கு சொல்லப்படக்கூடிய கண்ணியமான ஒரு பட்ட பெயரை சொல்லி நீங்கள் அழைத்ததினால்தான் என்னுடைய முகத்துல மாற்றம் வந்துச்சுன்னு சொல்லி அதற்கு அழில் தான் சொன்னான். அப்ப நீதிக்கே உலகத்தில் உருவானவர்களாக வாழ்ந்தவர்கள் நம்முடைய முன்னோர்கள். அதனால தானே நமது உயிரின மேலான கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய வஃபாத்துக்கு முன்னால உங்களை யாருக்காவது நான் இதான் நீதிக்கு மாற்றமாக யாருடைய பணத்தையாவது எடுத்திருந்தா கேளுங்க, மனம் திறந்து பேசுங்க, உண்மையை பேசுங்க, நீதியை இந்த நேரத்தில் வெளிப்படுத்தணுங்கிறத சொல்லி. அருமையான பெருமக்களே, மார்க்கத்தில் அதற்கு மிகுந்த ஸ்தானம் உண்டு. தனிப்பட்ட வாழ்க்கையில், குடும்ப காரியங்களில், சமூக ரீதியான ஒரு நிலைப்பாடுகளில் நீதத்தோடு நாம் இருந்தோம் என்று சொன்னால் துன்யாவிலும் கண்ணியமான வாழ்க்கை, ஆகிரத்திலும் மகத்தான வெற்றி. நாளை அரசனுடைய நிழலிலே ஒதுங்கக்கூடிய ஏழு கூட்டத்தாரில் முதலாவதால் நீதமான இமாம் இமாமுன் ஆதில் என்று வருகிற, நீதமான வழிகாட்டி என்று வருகிற அல்லாஹு தஆலா நம்மை எல்லாம் நீதவான்களாக ஆக்கி அருள்வானா. ஒவ்வொரு காரியத்திலும் அல்லாஹ் ரசூலுடைய சொல்லை பின்பற்றி வாழக்கூடிய சாலிஹீன்களில் அல்லாஹ் நம் எல்லோரையும் கபூல் செய்து அருள்வானாக. ஆமீன். آمين يا رب العالمين وآخر دعوانا الحمد لله رب العالمين.
This audio was downloaded from TamilIslamicMedia.com.